வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் காவல்துறை உயரதிகாரிகள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலம் தொடர்பாக தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அளித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக ரயில்வே அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு உரிய நிதியுதவிகளை விரைவில் வழங்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று முதல் 3 பயணம் மேற்கொள்கிறார். தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைவர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் காவல்துறை உயரதிகாரிகள், மத்திய ரிசர்வ் காவல்படை, தேசிய பாதுகாப்பு படை, புலனாய்வு பிரிவு, சிறப்பு காவல்படையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பு, இணைய குற்றங்கள், மாவோயிஸ்ட் விவகாரம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் ஏற்படும் சவால்கள், ட்ரோன்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள், தீவிரவாதத்தை எதிர்கொள்வது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மகளிர் சுயஉதவிக் குழுவினரை இன்று சந்தித்து பேசவுள்ளார். அத்துடன் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசவுள்ளனர். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலம் தொடர்பாக தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அளித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக ரயில்வே அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்துள்ளது. ரயில்வே வாரிய முதன்மை செயல் இயக்குநர் திரு ரவீந்திரகுமார் கோயல் தலைமையில் 5 கொண்ட தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு தமது அறிக்கையை 45 அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாம்பன் ரயில் பாலம் சர்வதேச தரத்தில் தனித்தன்மையுடன் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பாலத்தின் வடிவமைப்பை சென்னை ஐஐடி சோதனை செய்து தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவித்துள்ளது. சிறந்த கட்டுமான நடைமுறைகளுடனும் வடிவமைப்புடனும் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதத்தை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், பெட்ரோலில் 20% அளவிற்கு எத்தனாலை கலப்பதற்கான இலக்கை 2030 செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இது 14.6% அதிகரித்ததாக அவர் தெரிவித்தார். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் கடந்த 10 இதுவரை சுமார் 1,08,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். இலங்கை கடற்படையினரால் கடந்த ஆகஸ்ட் மாதம் சிறைப்பிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவிக்குளத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களில் 12 பேரை அந்நாட்டு அரசு விடுவித்துள்ளது. அவர்கள் இன்று மாலை சென்னை வந்தடைவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் சாசனம் அறிவோம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கறிஞர் ஷியாமளி ராஜ்குமாருடன் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்றிரவு 8:30 ஒளிபரப்பாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7:00 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அரசியல் சாசன தினம் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழகத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு உரிய நிதியுதவிகளை விரைவில் வழங்க வேண்டும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் புதுதில்லியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து பேசினார். மாமல்லபுரம் கடற்கரை கோவில், நீலகிரி மாவட்டம் பைக்காரா, தேவாலா, ராமேஸ்வரம், 8 நவகிரக கோவில்கள் உள்ளிட்டவற்றில் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையிலும் பாரம்பரிய கட்டிடங்களை பராமரித்தல் மற்றும் மறுசீரமைப்பதற்காகவும் தமிழக அரசு 16வது நிதிக்குழுவிடம் கோரிய நிதியை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு ராஜேந்திரன் மத்திய அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வகர்மா திட்டத்தால் சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஆளும் திமுக அரசு உண்மைக்கு மாறாக கூறி வருவதாக பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை தெற்கு சட்டப்பேரவைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார். பிறப்பின் அடிப்படையில் விஸ்வகர்மா திட்டம் அமைந்துள்ளதாக மாநில அரசு தவறாக கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும், சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் அந்நாட்டு மின்கட்டமைப்பு சேதமடைந்ததால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஃபிஜி நாட்டில் தொற்றா நோய்களால் அந்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 260 மில்லியன் டாலர் வரை செலவாகும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆழ்கடத்தல் இணையதள குற்றங்கள் தொடர்பாக 6 மாநிலங்களில் உள்ள 22 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை நேற்று சோதனை நடத்தியது. மணிப்பூரில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இன்று முதல் நேரடி வகுப்புகள் நடைபெறும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அலக்கட்டு கிராமத்தில் பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வா வேலு நேற்று ஆய்வு செய்தார். தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கில் முதலிடம் பெற்ற தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ரச்சனா என்ற பள்ளி மாணவிக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் புளியறையில் நேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் மதுரை இடையே வாரம் இருமுறை இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து தற்காலிகமாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் கணக்கில் வராத 1,60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கட்டிடம் கட்ட அனுமதி வழங்க லஞ்சம் கேட்டதாக நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சி செயல் அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய வீரர்கள் தாக்கோங் கிங்சன் சிங், ரோஹித், அரைஜித் சிங் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தனது அடுத்த ஆட்டத்தில் நாளை சீன தைபேயை எதிர்கொள்கிறது. சையத் முஸ்தாக் அலி கோப்பைக்கான 2020 கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இந்தூரில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் இன்று தொடங்குகிறது. இதில் நேபாளம் இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. வெலிங்டன் இந்தியன் ராக்கல்டன் ஓபன் போட்டி இன்று மும்பையில் தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் ஆதர்ஸ் நாராயணசாமி, சித்தார்த் நண்டால் உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்கின்றனர். தற்போதைய ஆடவர் பிரிவு உலக சாம்பியன் இங்கிலாந்தைச் சேர்ந்த லூ கிரிஃபித், மகளிர் பிரிவு உலக சாம்பியன் டென்மார்க்கைச் சேர்ந்த ஸ்டின் ஜாகப்சன் ஆகியோரும் இப்போட்டியில் கலந்து கொள்கின்றனர். ராக்கல்டன் என்பது டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், ஸ்குவாஷ் மற்றும் டென்னிஸ் போட்டிகளை கொண்டதாகும். ப்ரோ கபடி லீக் போட்டியில் உத்தரப்பிரதேசம் ஜெய்ப்பூர் அணியையும் தெலுங்கு அணி மும்பை அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் தமிழக அணி ஹரியானாவையும் குஜராத் அணி புனேயையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கேரளாவை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் காவல்துறை உயரதிகாரிகள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலம் தொடர்பாக தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அளித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக ரயில்வே அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு உரிய நிதி உதவிகளை விரைவில் வழங்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.